அணை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 22.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை எங்களுடைய மனமொழி மைகளால் போற்றி பணிகின்றோம். கடந்த தேவனார் திருவடிகளை போற்றுகின்றோம். நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிற ஆனந்தராஜனையா அவர்கள் பாதங்களை பணிந்து மகிழ்கிறோம். நீ நாங்கள் நூலுக்குள்ளே நுழையலாம்.
பக்கம் 95. வித்யா தத்துவம் பெயர் காரணம். அசுத்தமாயா தத்துவங்கள் ஏழும் வித்யா தத்துவம் என்னும் பெயரை பெறும். பெயருக்கான காரணத்தை நோக்குவோம். இத்தத்துவங்கள் இறைவனது ஏவல் வழி நிற்கும் அனந்த தேவர் என்பவரால் தோற்றவும் ஒடுக்கவும் படுகின்றன. அவர் வித்யேஸ்வரருள் சிறந்தவர். எனவே அவர் பெயரால் இவை வித்யா தத்துவங்கள் எனப்படுகின்றன. வித்தை இங்கு வித்யேஸ்வரரை குறிக்கும். இது மரபாக சொல்லி வரும் விளக்கம். இனி வித்தை என்பது அறிவாகும். எனவே ஆன்மாவின் அறிவு இச்சை செயல்களை தோற்றுவிக்கும் கருவிகளாதல் பற்றி வித்யா தத்துவம் எனப்பட்டன என்று கூறுதலும் அமையும். இவ்வித்யா தத்துவங்களுக்கு போசகித்திரு காண்டம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இவை
என்ன காண்டம்?
போசகித்திரு.
போசகித்திரு
காண்டம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இவை ஆன்மாவிடத்தில் நுகர்வோனாம் தன்மையை உண்டாக்குதலால் இப்பெயர் பெற்றன. போசகித்திரு நுகர்வோன் காண்டம் தொகுதி. இனி ஆசிரியர் வழியில் நின்று வித்யா தத்துவங்களை பற்றிய செய்யுட்களின் பொருளை காண்போம். அதோட அடுத்த இந்த பாட்டோட இது முடியுதுங்க. அடுத்த பாட்டா இருக்கு.
வித்யா தத்துவம் ஓரளவு படித்து முடித்து விட்டோம். மூன்று பகுதிகளாக தத்துவங்களை பிரிக்கிறார்கள். ஒன்று சிவதத்துவம், அடுத்தது வித்யா தத்துவம், அடுத்தது ஆத்ம தத்துவம் என்று மூன்று பகுதிகளாக தத்துவங்களை பிரிக்கிறார்கள். தத்துவம் என்பது மாயையின் ஊடாக செயல்படுகிற சில விஷயங்கள். அதை ஏன் இறைவன் செய்கிறான் என்றால், ஆணவவயப்பட்டு கண்மத்தை ஈட்டிய ஆன்மா அந்த கண்மத்தை அனுபவிக்கிற அதே நேரத்திலே ஆணவத்தினுடைய வலிமை குன்றி விடுபட வேண்டும் என்பதற்காக மாயை என்கின்ற மலத்திலே இருந்து தத்துவங்களை உருவாக்கி அந்த தத்துவங்களின் ஊடாக உயிரை இயங்க செய்வது இறைவனுடைய வேலையாக இருக்கிறது. இறைவனுடைய சக்தியினுடைய வேலையாக இருக்கிறது. அப்படி செய்கிற பொழுது இந்த மாயையிலே 36 தத்துவங்களை உருவாக்குகிறான். பெற்று சமயக்காரர் தத்துவக்காரர்களுக்கு தத்துவ எல்லைகளிலே அவர்கள் குறைத்திருக்கிறார்கள். அது இந்த நூல்களிலே வருகிறது. சாங்கிய தத்துவக்காரர்கள் 25 தத்துவம் வரையும் போவார்கள். அவர்களுக்கு 25 தத்துவத்தோடு தத்துவம் முடிந்து போய்விடும். நாத்திகர்களுக்கு 4 தத்துவம் தான். அவர்களுக்கு ஆகாயம் கூட, பஞ்சபூதங்களிலே ஆகாயம் கூட அவர்கள் தத்துவமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களை பொறுத்தளவில்லை காண்பது மட்டும்தான் விடயம் என்று, அது ரொம்ப ஆரம்ப நிலை. அறிவு வளர்ச்சியினுடைய ஆரம்ப நிலையிலே அவர்கள் அதை அப்படி கொள்வார்கள். அதற்கு மேலே போய் 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 25 தத்துவம் வரையும் சாங்கிய தத்துவம் வரும். சைவ சித்தாந்த தத்துவக்காரர்கள் 36 தத்துவம் வரையும் போகிறார்கள். 36 தத்துவத்தையும் இனம் காணுகிறார்கள். இனம் கண்டு விரித்து சொல்லுகிறார்கள். அப்படி அந்த 36 தத்துவத்திலே மூன்று பகுதியாக பிரிக்கிற பொழுது முதலிலே 5, பிறகு 7, பிறகு 24 என்று வருகிறது, பிரிக்கப்படுகிறது. முதல் 5 மாய் ஒரே மாயைதான். மாயினுடைய 3 கூறுகளாக இருக்கக்கூடிய பகுதிகளை எடுக்கிறார்கள். அதிலே ஒரு பகுதி ஆணவம் இல்லாத பகுதி, மற்றவை அது கூடிய பகுதி என்று வருகிறது. அப்படி வருகிற பொழுது இந்த தத்துவ பிரிவுகளிலே நாங்கள் பிரிக்கிற பொழுது முதல் 5 தத்துவம் சுத்தமாயா தத்துவத்திலே இருந்து தோன்றுவது, சுத்தமாயிலே தோன்றுவது. அதிலே இறைவனுடைய சக்தி இறக்கம் நிகழும். அந்த ஐந்து படியாக இறங்கும். அது அஞ்சு தத்துவத்தையும் திரு தத்துவம் என்று சொல்வோம். இது நாங்கள் முன்பு படித்ததுதான். அதற்கு பிறகு உயிர் செயல்படுவதற்கு தயார்படுத்தப்படும். அதற்கான காலம், வேலை, அதனுடைய அறிவு, அதனுடைய செயல்திறன், அறிவுத்திறன், இச்சைத்திறன் என்கின்ற இவையெல்லாம் தூண்டப்படும். மாயை அதற்கு துணை செய்யும். மாயை என்கின்ற பொழுது அசுத்தமாயை துணை செய்யும். அசுத்தமாயினுடைய ஒரு கூறு மாயா தத்துவமாக இயங்கும். அப்படி இயங்குகிற பொழுதுதான் இந்த ஐந்தும் அதற்கு செயல்படும். காலம், இடம், காலம், செயல், காலமும் அதனுடைய வேலைத்திறனும், அதற்கு பிறகு அதனுடைய செயல்திறன், அறிவுத்திறன், இச்சைத்திறன் என்கின்ற ஐந்தும் சேருகிற பொழுது ஒரு உடை போல அவை ஆன்மாவுக்கு ஒரு வடிவம் கொடுக்க முயற்சிக்கும். அதை பஞ்சகண்டுவம் என்பார்கள். அதனோடு சேர்ந்து அதனோடு அந்த 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 ஐந்து சட்டைகளையும் போட்டவுடனே ஆன்மா ஒரு ஒரு முழுமையான செயல்திறனுக்கான வடிவம் பெறுகிறது. அந்த வடிவ நிலையை நாங்கள் புருட தத்துவம் என்று அதை ஒரு தத்துவமாக பிரிப்பார்கள். பிரித்தால் ஏழு தத்துவம் ஆகிவிடுகிறது. மாயை, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்கின்ற ஏழு தத்துவமும். இது ஆன்மாவினுடைய அறிவை தூண்டி செயல்படுவதற்கு தயார் பண்ணுகிற பகுதி என்ற பெயரினாலே அது வித்யா தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அது செயல்படுவதற்கான தத்துவங்களை பிரகிருதி மாயிலிருந்து இறைவன் உருவாக்குகிறான். அதைத்தான் நாங்கள் நீங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறீர்கள். அது 24 தத்துவங்களாக அந்த தத்துவங்கள் விரிகின்றன. அது அதை சுருங்க சொல்வதானால் நம்முடைய தனு, கரண, புவன, போகமாக விரிகிற தத்துவங்கள். இவ்வளவுதான் தத்துவ அடிப்படை. இவ்வளவும் தெரிந்து கொள்வது என்பதே தமிழிலே ஒரு தனி தகுதி. அதை நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நம்ம பெருமதி தெரிந்து கொண்டு மேலே ஏற வேண்டும். இது தெரிந்தவர்கள் இன்றைய சமய பேச்சாளர்களிலேயே பல பேருக்கு இது தெரியாது. ரொம்ப புகழோடு இருக்கிறவர்களுக்கே இந்த தத்துவ விவரங்கள் தெரியாது. இவையெல்லாம் நம்முடைய அறிவுக்கூறுகளினுடைய மிக முக்கியமான பகுதிகள். அதை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது இறைவனுடைய கருணை என்பதை தெரிந்து கொள்ளும். ஆகவே இப்ப 36 தத்துவத்திலே நாங்கள் 31 தத்துவம் பற்றிய விவரம் படித்து விட்டோம். இடையிருக்கக்கூடியதாகிய ஆத்ம தத்துவம் 24 பகுதி பகுதியாக ஒவ்வொன்றாக படித்தோம். பஞ்சபூதத்திலே தொடங்கி மேலே இருக்கக்கூடிய சித்தம் வரைக்குமாக விரிவாக அது படித்து விட்டோம். பிறகு வித்யா தத்துவத்திலே கடந்த சில நாட்களாக காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், மாயை இவற்றையெல்லாம் படித்து விட்டோம். அப்ப 31 தத்துவம் முடிந்து விட்டது. இங்கு 7 24 31 ஐந்து தத்துவம் படிக்க வேண்டியிருக்கிறது. படித்து விட்டால் நீங்கள் கொளரை தூக்கி விட்டு கொண்டு எங்களுக்கு 36 தத்துவமும் தெரியும் சொல்ல முடியும். அப்படி சொல்வீர்களே ஆனால் நீங்கள் தத்துவம் படித்ததனுடைய பிரயோசனம் என்றவர்களாக ஆவீர்கள் என்பதையும் சொல்லிவிட்டு இனி இன்றைக்கு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அது இப்படி அவர் வாசித்த கடைசி பகுதியிலே அறிவுத்தன்மையை தருகிறபடியால் வித்யா தத்துவம் என்று பெயர் வந்ததற்கு ஒரு காரணம், இந்த பகுதியை இயக்குகிறவருக்கு பெயர் அனந்த தேவர் என்று பெயர். கீழே 36 தத்துவத்தை இயக்குகிறவர், 24 தத்துவத்தை இயக்குகிறவருக்கு ஸ்ரீகண்ட ருத்திரர் என்று பெயர். அதெல்லாம் நாங்கள் கும்பிடுகிற சிவபெருமான். அதற்கு மேலே இருக்கிற அந்த வித்யா தத்துவங்களை இயக்குகிறவருக்கு அனந்த தேவர் என்று பெயர். அந்த அனந்த தேவர் அவர் குறிப்பிட்ட ஒருவர். அதில் பல பேர் இருக்கிறார்கள். அனந்தேஸ்வரர்கள் என்று ஒரு தேவஜாதியினர் இருக்கிறார்கள். அந்த அனந்தேஸ்வரர்கள் அவர்களே ஒருவராக இந்த இவர் இருக்கிறார். அவர்களே சாரி, அனந்தேஸ்வரர்களில் வித்யாஸ்வரர்கள் என்று அவர்களுக்கு பெயர். இந்த வித்யேஸ்வரர்களிலே ஒருவர் தான் அனந்த தேவர் என்றபடியால் அதை இயக்குகிற அவருடைய பெயரை வைத்தும் இந்த தத்துவத்துக்கு வித்யா தத்துவம் என்று பெயர் வந்தது என்று விவரம் சொல்லிவிட்டு போகிறார். இவையெல்லாம் சிறு சிறு குறிப்புகள் மனதிலே ஒரு மூலையிலே வைத்துக் கொள்ளலாம். இனி சிவதத்துவத்துக்குள்ளே நுழைப்போம்.
சிவதத்துவங்கள் இல்லையா, வித்யா தத்துவங்களை பத்தியா சொல்றாரு பாடல் 17
என்ன இருக்கா?
இருக்கு இல்லையா?
சரி சரி, அப்ப அதை சொல்றேன்.
பாடல் 17, வித்யா தத்துவங்களை கூற தொடங்குதல். ஓதியிடும் நாலாறும் ஒற்ற ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள்நூல் அறையும் காண். இதரவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்பக்கே உத்தமனே நன்றா உனக்கு.
அப்ப இதுக்கு முதல் சொன்னாரே அது அதை அடையாளப்படுத்திட்டு போய் இனித்தான் விவரம் சொல்ல
போறாரு. அப்ப அவருடைய கருத்துக்கள்லாம் சொல்லிட்டாரு இல்லையா பத்தியில, அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டாரு. இப்பதான் வந்து ஆக்சுவல் பாட்டுக்கு வராரு.
சரி 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 சரி.
பதவுரை: ஓதியிடும் இதுவரை சொன்ன நாள் ஆறும் 24 தத்துவங்களும் உற்ற உயிர்க்கு நுகர்ச்சியாக பொருந்திய ஆன்ம தத்துவம் என்று, ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் சிவபிரான் அருளி செய்த ஆகம நூல் அறையும் கூறும் தீது அறவே, இனி உனது மயக்கம் நீங்கும்படியாக வித்யா தத்துவங்கள் தம்மை, வித்யா தத்துவங்களின் இயல்பை உனக்கு உனக்கு நன்றா ஐயமர விளம்ப யாம் சொல்ல உத்தமனே நன்மாணாக்கனே கேள் கேட்பாயாக.
ஆதி அருள், ஆதி அருள் என்பதற்கு ஆதியிலே அருளப்பட்ட என்றும் ஆதியால் அருளப்பட்ட என்றும் பொருள் கொள்ளலாம். ஆதி என்பது இவனுக்கு இருக்கிற பெயர்களிலே ஒன்று.
பொழிப்புரை: இதுவரை யாம் விளக்கி கூறிய பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கன்மேந்திரியங்கள் 5, அந்தக்கரணங்கள் 4 ஆகிய 24 தத்துவங்களையும் ஆன்ம தத்துவங்கள் என்று சிவாகமங்கள் குறிப்பிடும். நன்மாணாக்கனே, இனி வித்யா தத்துவங்களை உனக்கு உரைப்போம், கேட்பாயாக. அவ்வளவுதாங்க. அடுத்த பாட்டு
பாடல். ஏற்கனவே ஒரு முன்னுரையாக இவர் வித்யா தத்துவத்தை விளங்கப்படுத்தி விட்டபடியால் இனி பாடலுக்குள்ளே போய் நீங்கள் விளங்குவது என்பது ரொம்ப சுலபமாக இருக்க போகிறது.
பாடல் 18, வித்யா தத்துவங்களின் பெயர்: காலம் நியதி கருதும் கலை வித்தை ஏற அராகும் புருடனே மாயை மாலரவே சொன்னோம் அடைவாக சொன்ன இவை தம் உண்மை உன்னி உரைக்கும் நாம் முற்று. பதவுரை: காலம் காலமும் நியதி நியதியும் கருதும் கலை ஆராய்ந்து கொள்ளத்தக்க கலையும் வித்தை வித்தையும் ஏழ அராகம் பொருந்திய அராகமும் புருடன் புருடனும் மாயை மாயையும் என வித்யா தத்துவங்களை மாலர மயக்கம் நீங்க அடைவாக வரிசைப்படுத்தி சொன்னோம் கூறினோம் சொன்ன இவ்வாறு பெயரளவில் சொல்லிய இவைதன் உண்மை இத்தத்துவங்களின் இயல்பை நாம் யாம் உன்னி உனக்கு விளங்க சொல்லும் முறையை நினைந்து உற்று அதனை கடைபிடித்து உரைக்கும் கூறுவோம். பொழிப்புரை: காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை என்னும் 7 வித்யா தத்துவங்கள் ஆகும். இவற்றின் இயல்பை இனி உரைப்போம். அந்த இந்த பாட்டு முடிஞ்சதுங்க. அவ்வளவுதான். 18 வெறும் லிஸ்ட் ஒண்டிதான் இருக்கு.
சரி.
பாடல் 19, வித்யா தத்துவங்களின் தொழில்: எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயித்தல் அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆறவரும் காலம் குறியா மயக்கு என்று கொள். பதவுரை: காலம் செய்யும் தொழிலாவது எல்லை இறந்த காலம்.
ஒரு நிமிஷம் நீங்க நிறுத்திட்டு இந்த தத்துவ படம் போட்டு நீங்க இதுல அட்டவணை இருக்குல்லவா?
ஆமாங்க.
இல்லே, மாயையே எந்த இடத்துல போட்டிருக்காங்க? அதாவது வித்யா தத்துவங்களுடைய ஆரம்பத்துல போட்டிருக்காங்களா கடைசியில போட்டிருக்காங்களான்னு பாருங்க.
ஆரம்பத்துல போட்டிருக்காங்க ஐயா,
கடைசியில பக்கம் 100 இருக்கு.
பக்கம் 94 முதல்ல போட்டிருக்காங்க ஐயா.
இல்ல இல்ல ஐயா, முதல்ல தான் ஐயா போட்டிருக்காங்க. ஐயா கேக்குறது வந்து அசுத்த மாயையில முதல் தத்துவமா மாயா தத்துவம் போட்டு.
ஆமா, முதல்லதான் போட்டிருக்காங்க, பக்கம் 94 முதல்ல.
சரி, நான் கேட்ட கேள்விக்கான காரணம் விளங்கிச்சுங்களா உங்களுக்கு? நான் ஏன் இதை கேட்டேங்கிறது புரிஞ்சுதுங்களா? இப்ப நாம பாடல்ல இவங்க சொல்லுற பொழுது தத்துவ அந்த வித்யா தத்துவம் சொல்லுற பொழுது மாயையே கடைசியா சொல்றாங்க இந்த முதல் பாடல்ல.
படத்துல முதல்ல போட்டிருக்காங்கய்யா, ஆனா விளக்கம்
அதுதான். சரி, அது நான் இதுல சொன்னபடியா அப்படி எடுத்தாங்களோன்னு நினைக்கிறது பாக்குறதுக்காக தான் கேட்டேன்.
பதவுரை: காலம் செய்யும் தொழிலாவது எல்லை இறந்த காலமாய் நின்று வினைகளை நுகர்ச்சியினால் கழிய செய்தல். பலம், நிகழ்காலமாய் நின்று உயிரை வினைப்பயன்களோடு கூட்டி நுகர செய்தல். புதுமை, எதிர்காலமாய் நின்று வினைப்பயன்களை உயிர் எதிர்நோக்குமாறு செய்தல்.
திருப்பி ஒரு தரம் வாசிங்க.
அந்த பாட்டி வாசிட்டுமாங்க ஐயா? பாடல்
வாசிட்டு வாசா கூட நல்லதுதான்.
பாடல் 19, வித்யா தத்துவங்களின் தொழில். எல்லை, பலம், புதுமை எப்போதும் நிச்சயித்தல். அல்லல்
சொற்கள் கவனிச்சுக்கோங்க. எல்லை, பலம், புதுமை, இந்த மூன்றையும் முக்காலத்தையும் குறிக்கிற சொற்களா விளக்கம் பண்றாங்க. இப்ப நம்ம சும்மா அந்த பாடலை படிச்சா எங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த மூன்றுக்கும் இதுதான் பொருளுங்கிறது புரியாது. அதை கவனிச்சு கொண்டு மேல போங்க.
எல்லை, பலம், புதுமை எப்போதும் நிச்சயித்தல். அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு. ஒல்லை, அறிவு, ஆசை ஐம்புலனும் ஆறவரும் காலம் குறியா மயக்கு என்று கொள். பதவுரை, காலம் செய்யும் தொழிலாவது. எல்லை, இறந்த காலமாய் நின்று வினைகளை நுகர்ச்சியினால் கழியச் செய்தல். பலம், நிகழ்காலமாய் நின்று உயிரை வினைப்பயன்களோடு கூட்டி நுகர செய்தல். புதுமை, எதிர்காலமாய் நின்று வினைப்பயன்களை உயிர் எதிர்நோக்குமாறு செய்தல்.
ஒன்று அனுபவித்து முடிந்தது, ஒன்று அனுபவிப்பது, ஒன்று அனுபவிக்க வர இருப்பது. அதைத்தான் இந்த முக்காலமாக பிரித்து காட்டுகிறார்கள். பிறந்த காலத்திலே அனுபவம் முடிந்து விடுகிறது, நிகழ்காலத்திலே அனுபவம் நிகழ்கிறது, வருங்காலத்திலே அனுபவம் எதிர்பார்க்கப்படுகிறது.
நியத்தி செய்யும் தொழிலாவது. எப்போதும் நிச்சயித்தல். எப்போதும் வினைப்பயன் அதனை செய்த உயிரையே சாருமாறு நியமித்தல். கலை செய்யும் தொழிலாவது. ஆன்மாவுக்கு
இதை ஏன் இந்த சொல் சொன்னாங்கிறது நம்ம அன்றைக்கும் பேசணும். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு உயிரும் வினைகளை தேடி வைத்திருக்கிறது. அது வேறு வேறு விதமான எத்தனையோ விதமான வினைகள். அவரவர் வினை அவரவரை சார வேண்டும். இப்போ இந்த பெரிய ஆபீஸர்களிலே ஏதாவது ஒரு வேலை சம்பந்தமாக போய் நம்ம ஃபைல கேட்டா ஃபைலை தேடுகிறார். என்னால் அது மாறுபட்டு போய்விட்டது என்கிறார். ஒரு கொஞ்சம் ஃபைல் வைத்திருக்கிற ஆபீஸ்லேயே இந்த நிலைமை. இத்தனை ஜீவராசிகளினதும் வினை தொகுப்பு என்கின்ற பொழுது அந்த வினையிலே தப்பித்தவரி ஒருவர் ஃபைல் மாறி மற்றவருக்கு போய்விடாமல் அந்தந்த ஃபைல் அவரவருக்குரியதாக நிலைக்க செய்வதுதான் வித்யா தத்துவம். அதை நீங்கள் வித்யா தத்துவம் அல்ல, நியதி தத்துவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
கலை செய்யும் தொழிலாவது. ஆன்மாவுக்கு, உயிருக்கு அல்லல் தரும் வினைகளை ஈட்டி துன்புறுதற்கு ஏதுவாகும்படி கிரியை, அதன் கிரியாசக்தி ஆகிய செயலாற்றலை சிறிதே விளங்கச் செய்தல்.
செயல்திறனை ஆன்மாவுக்கு முதல் முதல் உண்டாக்குவது. அதுக்கு முன்னுக்கு சொன்ன அவளத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், வினை அனுபவத்தை வினை அனுபவமாகி துன்பத்தை பெறுவதற்கு எழுதுகிறார்.
வினைகளை ஈட்டி துன்புறுதற்கு ஏதுவாகும்படி.
ஒரு கேள்வி வரும், அப்ப இன்ப வினைகள் இல்லையா என்றால் இன்ப வினையும் துன்பம்தான். நீங்கள் இன்பம் என்று சொல்வதும் வினையான அனுபவத்திலே அது துன்ப வரிசையிலே சேர்க்கப்படுவது. ஏனென்றால் இன்பம் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாலே, எனக்கு இது இன்பம் என்று சொல்லிவிட்டாலே, இது போய்விடுமோ என்ற துன்பம் அது அதோடு சேர்ந்து வந்துவிடும். இது நிலைக்குமோ என்ற எண்ணம் துன்பமாக மாறிவிடும். ஆகவே துன்பக்கலப்பில்லாத இன்பம் என்று ஒரு இன்பம் இல்லை, உலகியலை பொறுத்தவரை. அது ஆக பரம்பொருளோடு அனுபவிக்கிற இன்பம் தான் துன்பக்கலப்பில்லாத இன்பம். ஆகவே மொத்த நல்வினை தீவினை ரெண்டையும் லிஸ்ட்ல சேர்த்துடுறேன், அதை தெரிந்து கொண்டு போங்க.
வித்தை செய்யும் தொழிலாவது. ஒல்லை, விரைந்து அறிவு, அதன் ஞான சக்தி ஆகிய அறிவாற்றலை சிறிதே விளங்கச் செய்தல்.
அதாவது தூக்கத்திலே இழந்தவருக்கு அறிவு வந்து விட்டது, அதைத்தான் சொல்லுகிறார். கலை தூக்கத்திலிருந்து எழுப்புகிறது, அதுக்கு பிறகு அறிவு வருகிறது, அதுக்கிறது இச்சை காப்பிதா என்று கேட்கிறான். எழும்புவது, அறிவு வந்தவுடனே எதற்கு தா என்று கேட்பது, இந்த மூன்றையும் தான் கலை, வித்தை, அராகம் என்று பிரிக்கிறார்.
அராகம் செய்யும் தொழிலாவது. ஆசை, அதன் இச்சா சக்தி ஆகிய விழைவு ஆற்றலை சிறிதே விளங்க செய்தல்.
இது ஆன்மாவுக்கு மட்டுமன்று இல்லை, அறிவுள்ள எல்லா பொருளுக்கும் இதுதான் அடையாளம். அதாவது அதற்கு அறிவிருக்க வேண்டும், செயல் இருக்க வேண்டும், விருப்பு இருக்க வேண்டும். அதனாலேதான் ஆண்டவனுக்கும் நாங்கள் இந்த மூன்று சக்தியையும் கொடுக்கிறோம். எப்படி மூன்று சக்தி என்று கேட்டால், ஒன்று இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. இது இந்த இப்ப பேசுகிற தலைவர்கள் பேசுற மாதிரி அவளின் துணைவி இவளின் இணைவி என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அந்த அந்த கேஸ் இல்லை. அதை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், சக்தியை பெண்ணாக உருவகித்து ஒரு குறியீடாக பண்ணினதுனாலே பல பேர் இப்ப கேட்கிறார்கள், உங்க முருகனுக்கு ரெண்டு கல்யாணம், வள்ளி தெய்வானே என்றதெல்லாம் இந்த இச்சைகிரிய ஞானத்தினுடைய குறியீடுகள் தான். அங்கே இந்த மனைவி என்பதெல்லாம் அதனுடைய குறியீடாக சொல்லப்படுவதுதான். முருகனை பொறுத்தவரை ஒன்று இச்சை, ஒன்று கிரியை, வேல் ஞானம். இந்த மூன்று சக்தியையும் தான் எல்லா சுவாமிகளிலும் வைத்து சொல்லுகிறார்கள் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும்.
குருடன் என்பது ஐம்புலனும் உயிர் மேற்கூறிய ஐந்தோடும் கூடி நின்று ஐம்புலன்களையும் ஆரவரும் காலம் நுகர்தற்கு தகுதி பெற்ற காலத்தில் அந்நிலையில் வழங்கும் பெயராகும்.
அதாவது இங்கே சொல்லுகிற புலன் என்பது நாங்கள் அங்கே பிடிக்கிறோம், புலன் அல்ல, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஐந்தோடும் கூடி அனுபவம் பெறுவதைத்தான் இங்கே சொல்லுகிறார். இந்த ஐந்தோடும் கூடி ஆன்மா அனுபவம் பெறுகிற அந்த அனுபவத்தை தான் புலன் என்ற வார்த்தையாலே சொல்லுகிறார்.